2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாத தென்றல் இடையில் நேர்காணல் பகுதியில் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பர் சந்திப்பு அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். படங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கலை, இலக்கியம், சினிமா என்று வகை வகையான புத்தகங்கள் சூழ அமர்ந்திருக்கிறார் அந்த இளைஞர். கீரா 95 விழாவுக்காக புதுச்சேரி சென்றுவிட்டு அன்றுக்கு அதிகாலை தான் திரும்பியிருந்தார். டிஸ்கவரி புக் பேலஸ் புத்தக விற்பனை நிறுவனத்தின் உரிமையாளர் மு வேடியப்பன், எழுத்தாளர், பதிப்பாளர், புத்தக விற்பனையாளர், திரை இயக்குனர் என்று பல களங்களில் இயங்கிக் கொண்டிருக்கும் வேடியப்பன் உற்சாகமாக நம்முடன் உரையாடுகிறார். புத்தகங்களும் நானும் எனது ஊர் தர்மபுரி அருகே கைலாயபுரம் விவசாய குடும்பம். 6 மாதம் வயலில் வேலை, மீதி 6 மாதம் சும்மா இருப்பார்கள். சிறுவயதிலேயே எனக்கு புத்தக ஆர்வம் வந்துவிட்டது. போக்குவரத்து ஊழியராக இருந்த அண்ணன் ஒருவர் மார்க்சிஸ்ட், செம்மலர் போன்ற இதழ்களை எனக்கு கொண்டு வந்து தருவார். அப்போது 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அது படிப்பார்வத்தை தூண்டிவிட்டது. தேடி தேடி வாசித்தேன். அந்த ஆர்வமே கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிக்க காரணமானது. வாசிப்பார்வம் எழுத்தாக பரிணமித்தது. கவிதை, சிறுகதை எழுத ஆரம்பித்தேன். ஊரின் பெயரை என் பெயர் முன் நினைத்து கொண்டு கைலை மு வேடியப்பன் என்ற பெயரில் ஆரம்பத்தில் எழுதினேன். தேசபக்தன் என்ற புனை பெயரிலும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய பேராசிரியர் ஒருமுறை, வேடியப்பன் என்பது அற்புதமான பெயர், அதில் ஒரு கலாச்சாரம், பண்பாட்டின் வேர் வரலாறு இருக்கிறது, அதை விட்டுவிட்டு புனை பெயரில் எழுதுவதில் உடன்பாடில்லை என்று சொன்னார். அவர்தான் என் வழிகாட்டி. அவர் சொன்னதன் உண்மை எனக்கு புரிந்தது. அது முதல் புனை பெயரில் எழுதுவதை விட்டுவிட்டு சொந்த பெயரிலேயே எழுத ஆரம்பித்தேன். செம்மலரில் வந்த பூமணியின் சிறுகதை ஒன்று மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு சிறுகதையில் எப்படி ஒரு பெரிய வாழ்வையே உள்ளடக்கி சொல்ல முடியும், ஒரு கிராமத்தை படம் பிடித்து காட்ட முடியும் என்றெல்லாம் வியந்தேன். அடுத்து கீராவை படிக்கும் போதும் இதே ஆச்சரியம். இந்த அளவுக்கு இந்த கதைகள் நம்மை ஈர்க்க என்ன காரணம் என்று யோசித்தேன். அவற்றில் இருக்கும் உண்மைதான், உயிரோட்டம்தான் காரணம் என்பது புரிந்தது. அந்த ஈர்ப்பில் நானும் தொடர்ந்து கதைகள் எழுத ஆரம்பித்தேன். நண்பர்களிடம் காட்டிய போது அவர்களுக்கும் அது பிடித்திருந்தது. தாமரை, கல்கி, புதிய பார்வை போன்ற இதழ்களில் சிறுகதைகள் வெளியாகின. அவற்றில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து 2007 முணுமுணுப்பு என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டேன். இதுதான் புத்தகங்களுடனான எனது பயணத்தின் ஆரம்பம் என்று சொல்லி புன்னகைக்கிறார். சினிமா, சினிமா. சினிமாவில் திரைப்பட உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார் வேடியப்பன். எழுத்தின் அடுத்த களமாக சினிமா இருந்தது. சினிமா துறையில் சேர்ந்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பட்டது. திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து DFT பயிலும் எண்ணத்தில் சென்னைக்கு வந்தேன். வெறும் 12 இடங்கள் தான் அதில். இப்போது மாதிரி அப்போது நிறைய இன்ஸ்டிடியூட்டுகளும் கிடையாது. பின்னர் லிங்குசாமியிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தேன். அதன் பிறகு பிரவீன் காந்தி அவர்களிடமும் பணியாற்றினேன். இப்படி திரைத்துறை என்னை முழுக்க ஈர்த்து கொண்டது என்கிறார். டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பு துறைக்கு வந்தது பற்றி கேட்கிறோம். ஆரம்ப காலத்தில் திருவல்லிக்கேணியில் வசித்த போது பிளாட்ஃபாரத்தில் ரஷ்ய முற்போக்கு இலக்கியம் உட்பட நிறைய புத்தகங்களை வாங்கி படிப்பேன். சினிமாவில் சேர்ந்து வடபழனிக்கு வந்தபின் வாசிக்க புத்தகங்களே கிடைக்கவில்லை. அதுவும் சினிமா துறை சார்ந்த புத்தகங்கள் கிடைக்கவில்லை. ஏதாவது புத்தகம் வாங்க வேண்டுமானால் டி நகருக்குத்தான் போக வேண்டும். இங்கேயே சினிமா துறை மட்டுமல்லாமல் எல்லா துறை நூல்களும் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். படம் எழுப்பவர்கள் தமிழில் வரும் நல்ல புத்தகங்களை படித்துவிட்டு எடுத்தால் இன்னமும் சிறப்பாக இருக்குமே என்று தோன்றியது. அந்த எண்ணத்தில் 2009 ஆரம்பித்ததுதான் டிஸ்கவரி புக் பேலஸ். discoverybookpalace.com. என்னிடம் இருந்த சேமிப்பை கொண்டு எனது தம்பி சஞ்சய் காந்தின் பொறுப்பில் இதை KK நகரில் ஆரம்பித்தேன். இதை ஒரு நல்ல புத்தக நிலையமாக வளர்த்தெடுத்துவிட்டு மீண்டும் சினிமாவில் இறங்கலாம் என்பது எனது எண்ணமாக இருந்தது. ஆனால் இது என்னை அப்படி இருக்க விடவில்லை. புத்தகங்கள், அது சார்ந்த விமர்சன கூட்டங்கள், கருத்தரங்கம், பயிலரங்கம், பயிற்சி பட்டறை, குறும்படம் என விரிந்து எனது நேரத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு விட்டது. சினிமாவுக்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நான் இதில் பிஸியாகி விட்டேன். இதன் தொடர்ச்சியாக இதில் ஆர்வம் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து குறும்பட விழா, ஊட்டி பிலிம் ஃபெஸ்டிவல் போன்றவை நடந்து கொண்டிருக்கின்றன என புத்தகம் தன்னை தடம் புரட்டியதை விளக்குகிறார் வேடியப்பன். வேடியப்பன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தும் ஊட்டி திரைப்பட விழாவுக்காக இடையிடையே போன் வந்தபடி இருக்கிறது. கூடவே புத்தகம் தொடர்பான விசாரிப்புகள் பணிவான பதிலளித்துக் கொண்டே உரையாடலை தொடர்கிறார். புத்தகம் சார்ந்த பணிகள் என் நேரத்தை முழுக்க எடுத்துக்கொண்டாலும் சினிமா ஆர்வம் குறைவில்லை. எனது நோக்கம் சினிமாதான். இதைவிட சிறப்பாக சினிமாவில் செய்ய முடியும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏக்நாத் எழுதிய கெடைக்காடு என்ற நாவலை நாங்கள் பதிப்பித்திருந்தோம். அது என்னை மிகவும் கவர்ந்தது. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அந்த நாவலை பாராட்டி விரிவாக விமர்சனம் எழுதியிருந்தார். நல்ல திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருந்த எனக்கு இந்த நாவலை படமாக்கினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. உச்சிமா காளி என்ற படத்திற்கு பெயர் சூட்டி திரைக்கதையும் எழுதினேன். டிஸ்கவரி புக் பேலஸ் ஆரம்பித்த பிறகு எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். முகநூல், வாட்ஸ்அப் என்று பல விதங்களிலும் அவர்கள் நட்பில் இருக்கின்றனர். அவர்கள் மூலம் கிளவுட் ஃபண்டிங் முறையில் நிதி திரட்டி ஏன் இந்த திரைப்படத்தை தயாரிக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. நண்பர்கள் மூலம் நிதி திரட்டினேன். சில சூழல்களால் அது நடக்கவில்லை. ஆகவே அந்த முயற்சியை அப்படியே நிறுத்திவிட்டு வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன். தேவையான நிதி கிடைத்த பிறகு படத்தை ஆரம்பிக்கலாம் என்பது என் எண்ணம். சினிமா துறை சார்பாக தான் கொண்டு வந்திருக்கும் சில நூல்களை நம்மிடம் காண்பிக்கிறார். வழவழத்தாளில் முழுவண்ண பக்கங்களில் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டுள்ளன. நல்ல சினிமா ஆர்வம் உள்ளவர்களிடம் இவற்றையெல்லாம் கொண்டு சேர்க்க ஆசை என்கிறார். வாசகர்களும் புத்தக விற்பனையும் நல்ல புத்தகங்களை வாசகர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் எழுத்தாளர்கள் படைப்பாளிகளை வைத்து விமர்சன கூட்டம், பயிலரங்கு, கருத்தரங்கு எல்லாம் நடத்தி வருகிறார் வேடியப்பன். நோக்கம் சரியாக இருந்தால் அது மக்களிடம் சென்று சேர்ந்துவிடும் என்பதற்கு இம்முயற்சிகள் உதாரணம். எனது முதல் கூட்டத்திற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் வந்திருந்தார். இங்கேயே நாற்காலிகளை போட்டு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். அவர் நிகழ்ச்சி முடிந்த போது சொன்னார், நல்ல முயற்சி இது, ஆனால் ஷோரூமின் வெக்கை தான் தாங்க முடியவில்லை. ஏசி எல்லாம் போட்டு இன்னும் நன்றாக செய்யுங்கள் என்று வாழ்த்தி சென்றார். அது ஊக்கம் தந்தது. ஏசி ஷோரூமாக மாற்றினேன். பார்வையாளர்கள் நிறைய வரவே இடம் போதவில்லை. அதனால் அலுவலகத்தின் ஒரு பகுதியை தடுத்து அரங்கமாக்கினேன். எஸ் ரா உள்ளிட்ட பல எழுத்தாளர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தினர். எஸ்ராவின் துணையுடன் கதைகள் பேசுவோம். சிறுகதை முகாம், நாவல் முகாம், கவிதை முகாம், மொழிபெயர்ப்பு முகாம் என்று பலவற்றை நடத்தினோம். வெளியூரில் இயற்கை சூழலில் ஓரிரு நாள் தங்கி சிறுகதை நாவல்கள் பற்றி விவாதிப்பது என்று முன்னெடுத்தோம். 100க்கும் மேற்பட்ட வாசகர்கள் அந்நிகழ்வுகளில் கலந்து பயன் பெற்றிருக்கின்றனர். சோர்வில்லாமல் உற்சாகமாக செயல்பட இவை உதவுகின்றன. வாசகர்களுக்கும் பயனுள்ளதாக அமைகின்றன. நானும் நிறைய கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். எந்த மாதிரியான புத்தகங்கள் உங்களிடம் அதிகம் விற்பனையாகின்றன என்று கேட்கும் நாம் பதில் தெரியும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேடியப்பன் சொல்வது மாறுபட்டு இருக்கிறது. சமையல், சோதிடம், ஆன்மீகம் என்று பல பிரிவுகளில் புத்தகம் இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களே அதிகம் விற்பனையாகின்றன. குறிப்பாக நாவல்கள், எஸ்ரா, ஜெயமோகன், சாலு நிவேதிதா, பெருமாள் முருகன் போன்றோர் நூல்கள் அதிகம் விற்கின்றன. இளம் எழுத்தாளர்கள் பலரின் படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றது. சினிமா சார்ந்த சில நூல்களை நாங்கள் வெளியிட்டோம். அவையும் நல்ல வரவேற்பு பெற்றன. மொழிபெயர்ப்பு நூல்களும் ஓடுகின்றன. ஆன்லைன் புத்தக விற்பனை பற்றி கூறும்போது ஆன்லைனில் வாங்குபவர்கள் நல்ல வாசகர்கள்தான். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா என்று நாடுகளிலிருந்தும் வாங்குகிறார்கள். பிரச்சனை எதில் என்றால், சில பதிப்பகங்கள் புத்தக வெளியீட்டு விழாவுக்காக சில பிரதிகளை அச்சிடுவார்கள். அது பற்றிய குறிப்புகள் இணையத்திலும் பத்திரிகைகளிலும் வரும். நாங்களும் அதை நம்பி விளம்பரத்தை ஆன்லைனில் போடுவோம். ஆர்டர் வரும். பதிப்பகத்திடம் கேட்டால் இனிமே தாங்க அச்சடிச்சு வரணும் என்பார்கள். வாசகர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நேற்று வெளியிட்ட புத்தகம் எப்படி இன்றைக்கு இல்லாமல் போகும், ஏன் நீங்கள் ஆன்லைனில் போட்டீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். மற்றபடி 5 மணிக்கு ஆர்டர் வந்தால் கூட புத்தகத்தை உடனே பேக் செய்து கொரியரில் அனுப்பிவிடுவோம். பணம் வர 1 வாரம் ஆகும். ஆனால் அதற்காக தாமதிக்க மாட்டோம். மறுநாள் காலை அவர்களுக்கு கிடைத்துவிடும். இந்த உடனடி சேவை எங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தந்துள்ளது. குறும்பழம் சார்ந்த முயற்சிகளை பற்றி சொல்லுங்கள் என்றதும் உற்சாகமாகிறார். சினிமா, இலக்கியம், குறும்பழம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்ததுதான். புதிய புதிய கனவுகளுடன் நிறைய இளைஞர்கள் சினிமா உலகிற்கு வருகின்றனர். அவர்களது ஆர்வங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. அவர்களுக்கும் எனக்கும் பெரிய வயது வித்தியாசம் இல்லாததால் தலைமுறை இடைவெளி ஏதுமின்றி உரையாடுகிறார்கள். இதுவே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சினிமா இயக்குநர்களுடன் உரையாடல் என்றால் தயக்கமும் இடைவெளியும் இருக்கிறது. 2009 நாங்கள் புக் ஷாப் ஆரம்பித்தோம். 2012 அதனை மாற்றி அமைத்து ஒரு பகுதியை தியேட்டராக்கினோம். படம் திரையிடுவது, கூட்டம் நடத்துவது எல்லாம் அங்கேதான். அங்கே ப்ரொஜெக்டர் உள்ளது. குறும்படம் என்பது மற்றொரு படைப்பு வழி. அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்கிறார். உங்கள் முதல் சிறுகதை தொகுப்பிற்கு பின் ஏன் தொகுப்புகள் வெளியிடவில்லை என்கிறோம். ஆரம்பத்தில் சினிமா சூழல் என்னை எழுத விடவில்லை. இப்பொழுது டிஸ்கவரி பதிப்பகம், நூல் விற்பனை, வெளியீடு, கூட்டங்கள் என்று எப்போதும் புத்தகம் சார்ந்த பணிகளிலேயே ஈடுபட்டிருப்பதால் எழுத நேரம் கிட்டுவதில்லை. ஆனால் எழுதுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்பது மட்டும் உண்மை. அதற்கான சமயம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். என் முதல் சிறுகதை தொகுப்பை இவ்வாண்டு புத்தக காட்சியில் மறுபதிப்பாக கொண்டு வர இருக்கிறேன். அதில் இருக்கும் சின்னவனும் பெரியவனும் என்ற ஒரு சிறு கதையை திகிடிப்பட இயக்குனர் ரமேஷ் பருதிமாறன் vimeo.com/96116848 என்ற தலைப்பில் கலைஞர் டிவியின் நாளைய இயக்குனர் பகுதியில் குறும்படமாக எடுத்திருந்தார். சீசன் 2 சிறந்த குறும்படம் பகுதியில் முதல் பரிசை பெற்றது. பிறகுதான் ரமேஷ் தெகிழி படத்தை இயக்கினார். புத்தகங்களும் விருதுகளும். டிஸ்கவரி புக் பேலஸ் இதுவரை 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. அவற்றில் முக்கியமானது சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற இந்நூல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபதிப்பு கண்டுள்ளது. அதுபோல கானாசு, லாசா ராமாமிர்தம், ப சிங்காரும், தஞ்சை பிரகாஷ், பிரபஞ்சன், வெளி ரங்கராஜன், இந்திரன், வேல ராமமூர்த்தி என புகழ்பெற்ற பலரின் படைப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். திரைத்துறை சார்ந்த இயக்குனர் கே பாக்யராஜ், லிங்குசாமி, ஏ வெங்கடேஷ், வசந்த பாலன், ஒளிப்பதிவாளர் சி ஜே ராஜ்குமார் போன்றோரது படைப்புகளையும் வெளியிட்டுள்ளோம். இதில் சுகந்தி சுப்பிரமணியனின் தொகுப்பு முக்கியமானது. குற்றப்பரம்பரை மிகச்சிறந்த வரவேற்பை பெற்ற படைப்பு. சிறுகதை நூற்றாண்டை ஒட்டி வெளியான 100 சிறந்த சிறுகதைகள் நல்ல வரவேற்பை பெற்றது. டிஸ்கவரி இவ்வாண்டு புத்தக காட்சிக்காக 100 புத்தகங்களை வெளியிடும் திட்டத்தில் இருக்கிறது. அது பற்றி வேடியப்பன், ஆமாம், அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறுகிய காலமே உள்ளது. திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தால் எப்படியும் 60 புத்தகங்களையாவது இந்த ஆண்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்று நினைக்கிறோம் என்கிறார். மின்னூல்களுக்கு என்றே தனியாக ஒரு இணையதளத்தை ஆரம்பித்திருக்கிறார். பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, விரைவில் தொடங்குமாம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, ஜெயந்தன் விருது, ஈரோடு தமிழ் அன்பன் விருது, சிறந்த பதிப்பாளருக்கான தமிழ் நூல் விற்பனை மேம்பாட்டுக் கழகம் வழங்கிய விருது, கவிஞர் கார்முகில் அறக்கட்டளை விருது என பல விருதுகளை இவரது பதிப்பகமும் அதன் வெளியீடுகளும் பெற்றுள்ளன. டிஸ்கவரி கடையில் 100,000-க்கும் மேல் புத்தகங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையை சொல்லுங்கள், புத்தக கடையால் உங்களுக்கு லாபம் வருகிறதா? எவ்வளவு என்று கேட்டால் சிந்திக்கிறார். மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன், நேற்றைய வரவு 10 ரூபாய் என்றால் இன்றைக்கு 20 ரூபாய், நேற்றைய செலவு 20 ரூபாய் என்றால் இன்றைய செலவும் 20 ரூபாய். நாங்கள் ஆரம்பித்த காலத்தோடு ஒப்பிட்டால் நிறையவே வளர்ந்திருக்கிறோம். ஆனால் செலவுகள் இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. அதனால் லாபம் எதுவும் பார்க்க முடியவில்லை. பணச்சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இன்றைக்கு இதுவே பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களை முன்மாதிரியாக கொண்டு அடுத்து சுமார் 6 பேர் இம்மாதிரி புக் ஷாப் வைத்தார்கள். 5ஐ மூடிவிட்டார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தம். அதே வாசகர்கள் தான் அங்கேயும் போகிறார்கள். புதிய வாசகர்கள் உருவாகவில்லை. வாசகர்களை உற்பத்தி செய்யவும் முடியாது. இன்றைக்கு புத்தக காட்சிகள் மாவட்டந்தோறும் நடக்கின்றன. ஆனால் அங்கே புதிய வாசகர்கள் வரவில்லை. ஈரோடு போன்ற சில இடங்களில் நடக்கும் புத்தக காட்சிகளில் பள்ளி மாணவர்களுக்கு வாசிக்க ஊக்கமளிக்கப்படுகிறது. புதிய வாசகர்கள் வந்தால்தான் பதிப்பு நிறுத்திற்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். 8 கோடி 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளரின் 1000 புத்தக பிரதிகள் கூட விற்பனை ஆவதில்லை. வாசகர்களை உருவாக்க ஒரு இயக்கம் உருவாக வேண்டி இருக்கிறது. அரசாங்கத்திற்கும் இதில் அக்கறை இல்லை. படித்தவர்கள் அதிகமாவது அரசுக்கு நல்லதில்லை என்ற எண்ணம் காரணமோ என்பது தெரியவில்லை என்கிறார் வேடியப்பர் சற்று கிண்டலாக. அது வெறும் கிண்டல் அல்ல என்பது நமக்கு புரிகிறது. நான் படித்த புத்தகங்கள் என்னை மாற்றின, வடிவமைத்தன. அந்த புத்தகங்கள் அன்று எனக்கு கிடைத்திராவிட்டால் இன்றைய சிந்தனைகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்பது தெரியவில்லை. இன்றைய எனது செயல்பாடுகளுக்கு ஊக்கம் அன்றைய இளம் பருவத்தின் வாசிப்பு தான். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என் குடும்பம். அவர்களும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தனர், இருக்கின்றனர். அவர்களுக்கு நான் சினிமாவில் பெரிய ஆளாக வேண்டும் என்பதுதான் ஆசை. மற்ற குடும்பங்களில் சினிமா என்றால் வேண்டாம் என்பார்கள். ஆனால் என் குடும்பத்தில் அப்படியல்ல. எனது திரையுலக முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி விடை கொடுக்கிறார் வேடியப்பன். பதிப்புலகின் சவால்கள். இன்றைக்கு பதிப்பாளராக இருப்பதே சவால்தான். நாங்கள் விற்பனையாளரும் கூட. வாசகர்கள் குறைந்து விட்டார்கள். அந்த ஆர்வம் சினிமா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இணையம் எல்லாவற்றிலும் சிதறி கிடக்கிறது. இன்றைக்கு சினிமா அதிகமாகிவிட்டது, ஆனால் பார்ப்பவர்கள் குறைந்து விட்டார்கள். அதுபோல எழுத்தாளர்கள் அதிகமாகி விட்டார்கள், வாசக பரப்பு குறைந்து விட்டது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து ஒரு வருடம் எழுதினால் அதனை புத்தகமாக கொண்டு வந்து விடலாம். அப்படி நிறைய புத்தகங்கள் வருகின்றன. வாசகர்கள் புத்தகங்களை தேடி தேடி படித்த காலம் போய்விட்டது. வாசகர்களை தேடி பிடித்து படிக்க வைக்க வேண்டிய காலம் இது. புத்தகங்கள் பற்றி எஸ்ரா சொன்னது ஞாபகத்திற்கு வருகிறது. தமிழில் கவிதை எழுதுவது என்பது மந்திரம் எழுதுவது மாதிரி. சரியாக எழுதவில்லை என்றால் அந்த சூழ் உங்களை பாதிக்கும் என்று ஒருமுறை சொன்னார். சமூகத்தை பாதிக்கக்கூடிய தவறான சிந்தனைகளுடன், நோக்கங்களுடன் அல்லது பாப்புலாரிட்டிக்காக மட்டும் எழுதுவது மிக தவறானது. அது இன்றைக்கு மலிந்து கிடக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஒரு நல்ல வாசகன் எது நல்ல புத்தகம் என்று பிரித்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நல்ல புத்தகங்களை பற்றிய விமர்சனங்களும் வெகுவாக குறைந்துவிட்டன. 15-20 வருடங்களுக்கு முன்னால் தமிழில் பதிப்பகங்கள் என்று பார்த்தால் ஒரு 30-40 தான் இருக்கும். இன்றைக்கு 200க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. வாசக எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாகி இருக்க வேண்டும். ஆகவில்லை. இன்றைக்கு அச்சிடுவது எளிது. ஆனால் விற்பனையாளர் வாசகரிடம் கொண்டு சேர்ப்பதுதான் கடினம். இவைதான் இன்றைய சவால்கள். மு வேடியப்பன். அயல் சினிமா. இளைஞர்கள் உலக சினிமாவை பார்ப்பது இன்றைக்கு மிக எளிது. இணையம் அதனை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இளைஞர்கள் உலக சினிமாவை பார்ப்பது இன்றைக்கு மிக எளிது. இணையம் அதனை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. குறுந்தகடுகள் சந்தையில் கிடைக்கின்றன. ஆனால் அப்படி பார்ப்பவர்கள் அப்படங்களை சரியாக புரிந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை. நல்ல சினிமாவை, உலக சினிமாவை பற்றிய சரியான புரிதலை, தெளிவை, வழிகாட்டுதலை ஆர்வமுள்ள வாசகனுக்கு எளிய கட்டுரைகள் மூலம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அயல் சினிமா இதழை கொண்டு வந்திருக்கிறேன். வரவேற்பு இருக்கிறது. ஆனால் புத்தகத்தின் விலை 50 ரூபாய் என்றால் அதை கொண்டு சேர்க்கும் செலவு அதற்கு சமமாக இருக்கிறது. வெகுஜன இதழைப் போல முகவர்கள் மூலம் நாங்கள் விற்க முடியாது. இது சிற்றிதழ். இதன் வாசக வட்டம் மிக குறுகியது. தூத்துக்குடியிலும் மார்த்தாண்டத்திலும் உள்ள ஒரு வாசகனிடம் நாம் தான் தேடி சென்று சேர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. இது கூட ஒரு சவால்தான். பிரபஞ்சன். 55. பிரபஞ்சன் தான் என்னுடைய முதல் நூலை வெளியிட்டார். அவர் மிக நல்ல மனிதர், பண்பாளர். அவருக்கு சில பிரச்சனைகள் இருப்பது தெரிய வந்தது. அவருக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. எஸ்ராவுடன் பேசும்போது இம்மாதிரி முயற்சியை பிரபஞ்சன் தடுத்து விட்டதாக சொன்னார். எஸ்ரா, பவா செல்லதுரை போன்றவர்கள் இந்த முறை துணை நின்றதால் நிதி திரட்டு முயற்சியில் ஈடுபட்டோம். செலவு போக அவர் கையில் கணிசமான தொகை கொடுக்க முடிந்தது. சமூகத்துக்காக 55 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த பங்களிப்பு தந்த ஒரு எழுத்தாளருக்கு சமூகம் காட்டும் பதில் மரியாதை இது. பிரபஞ்சன் வாழ்க்கையையே எழுத்துக்காக அர்ப்பணித்தவர். அதைத் தவிர அவருக்கு வேறொன்றும் தெரியாது. இப்படி பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் உதவலாமே என்பது கேள்வியானால், அப்படி கேள்வி கேட்பவர்கள் நிதி திரட்டி உதவலாமே என்பதுதான் எனது பதில். நானும் ஒத்துழைப்பேன். இது ஒரு முன்மாதிரிதான். உண்மையாகவே கஷ்டப்படும் சமூக உயர்வுக்காக அர்ப்பணித்த எழுத்தாளர்களுக்கு உதவ வாசகர்கள் முன்வர வேண்டும். அதுதான் என் ஆசை. மு. வேடியப்பன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.